SBS தமிழ்.
மூன்று தசாப்தங்கள் நீடித்த ஆயுத போர் முடிவுக்கு வந்து ஒரு தசாப்தம் ஆகிவிட்டது. ஆனால் ஏனைய பல விடயங்களைப் போலவே போரின் பக்க விளைவுகளான மனித உரிமை மீறல்களும் காணாமலாக்கப்பட்டோர் விவகாரமும் கூட இன்னமும் தொடர்கதையாக தொடர்ந்து கொண்டிருப்பதாக மனித உரிமை அமைப்புகள் முதல் பல்வேறு தரப்பினர் விசனம் தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பிட்ட இரு விடயங்களிலும் இதுவரை என்ன நடந்திருக்கிறது, எப்படியான தீர்வுகள் எட்டப்பட்டிருக்கின்றன, இனி என்ன என்று பார்ப்போம். இலங்கையில் நடந்து முடிந்த போரின் போது இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் பொறுப்பு கூறப்பட வேண்டும், நல்லிணக்கம் கட்டி எழுப்பப்பட வேண்டும், யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் போன்றவற்றை வலியுறுத்தி 2012 முதல் ஐநா மனித உரிமை பேரவையினால் இலங்கை தொடர்பில் பல பிரேரணைகள் உருவாக்கப்பட்டு வந்துள்ளன. இதன் தொடர்ச்சியாக 2015 செப்டம்பர் மாதம் இலங்கையின் நல்லிணக்கம், பொறுப்புக்கூறல் மற்றும் மனித உரிமைகளை மேம்படுத்துவது தொடர்பில் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தின் பிரகாரம் 4 அம்சங்களுக்கு இலங்கை அரசு இணங்கியது. காணாமல் போனோர் தொடர்பான ஓர் அலுவலகம், உண்மை அறிதலும் நல்லிணக்கமும் தொடர்பான ஓர் ஆணைக்குழு, பாதிப்புகளுக்கு ஈடு செய்தல் மீண்டும் மீண்டும் நிகழாமல் பார்த்துக் கொள்ளுதல், சட்ட நடவடிக்கைகளின் மூலம் பொறுப்புக்கூறலை உறுதிப்படுத்துவதற்கான ஒரு விசேட நீதிமன்றம், இவைதான் அந்த 4 அம்சங்கள். ஐநா மனித உரிமைகள் தீர்மானத்தில் உள்ளடக்கப்பட்டிருந்த விடயங்களை நடைமுறைப்படுத்துவதற்கான கால அவகாசம் 2017 நடைபெற்ற மனித உரிமைகள் பேரவையின் போது 2 நீடிக்கப்பட்டது. அதன் பின்னர் அண்மையில் நடைபெற்று முடிந்த மனித உரிமைகள் பேரவை கூட்டத்தொடரில் இந்த கால அவகாசம் மேலும் 2 நீடிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் ஏற்கனவே இணங்கிய 4 அம்சங்களில் முதலாவதாக காணாமல் ஆக்கப்பட்டோர் அலுவலகத்தை இலங்கை அரசு அமைத்துள்ளது. 7 ஆணையாளர்களின் நியமனத்தோடு 2018 பிப்ரவரியில் இப்பணியகம் தனது நடவடிக்கைகளை ஆரம்பித்தது. இலங்கையை பொறுத்தவரை காணாமலாக்கப்படுதல் என்ற அம்சத்திற்கு நீண்ட வரலாறு இருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது. குறிப்பாக 1987 இந்திய ராணுவம் இலங்கையில் காலடி எடுத்து வைத்தது முதல் முள்ளிவாய்க்கால் இறுதி யுத்தம் வரை பலரும் காணாமலாக்கப்பட்டதாக முன்னாள் இலங்கை அதிபர் மஹிந்த ராஜபக்சவினால் 2013 அமைக்கப்பட்ட காணாமற் போனோர் குறித்து விசாரணை செய்யும் பரணகம ஆணைக்குழுவிடம் பொதுமக்கள் முறையிட்டிருந்தனர். பரணகம ஆணைக்குழுவிடம் 1983 தொடக்கம் 2009 வரையாக காணாமலாக்கப்பட்டவர்கள் தொடர்பில் விசாரணை நடத்துமாறு பணிக்கப்பட்டிருந்த நிலையில் அதன் இறுதி அறிக்கை புதிய அதிபராக பொறுப்பேற்ற மைத்ரிபால சிறிசேனவிடம் கையளிக்கப்பட்டது. இந்த அறிக்கையின் உள்ளடக்கம் குறித்த வாத பிரதிவாதங்கள் இன்றளவும் தொடர்கின்ற பின்னணியில் புதிதாக அமைக்கப்பட்ட காணாமலாக்கப்பட்டோர் பணியகத்தின் இடைக்கால அறிக்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனவிடம் கடந்த செப்டம்பரில் கையளிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் குறித்த பணியகத்தின் செயற்பாடு திருப்தி அளிப்பதாக உள்ளதா என்ற கேள்விக்கு பதிலளிக்கிறார் கிளிநொச்சியில் வாழும் ஊடகவியலாளர் கருணாகரன் அவர்கள்.
கடந்த ஆண்டு காணாமல் போனோரை கண்டறிவதற்கான செயலணியும் செயலகத்தையும் உருவாக்கியது இலங்கை அரசு. அதுக்கு தமிழ் தரப்பிலேயே கடுமையான எதிர்ப்பு வெளியிட்டப்பட்டது. இது ஒரு கண்டுடைப்பு முயற்சியா இருக்க வேண்டும். ஏற்கனவே தமிழ் தரப்பில் கசப்பான அனுபவங்கள் இருக்கின்ற இலங்கை அரசாங்கம் இந்த மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதாக சர்வதேச சமூகத்துக்கு காட்டும். உருப்படியாக எங்களுக்கு நீதியான தீர்வு கிடைக்கிறது இந்த அலுவலகத்தால் செயற்படுத்த முடியாது ஒரு அபிப்பிராயம் முன்வைக்கப்பட்டது. ஆனால் இதே வேளையில இன்றைக்கு அரசாங்கத்தை ஆதரிக்கின்ற தமிழ் தேசிய கூட்டத்தில் அந்த அரசாங்கம் அந்த காணாமல் போனவருடைய அந்த அலுவலகம் திறக்கப்படுவது தேவை, அதை சர்வதேச சமூகம் வலியுறுத்துகின்றது. எனவே நாங்கள் சர்வதேச சமூகத்தினுடைய அந்த கோரிக்கைக்கு மதிப்படைத்து அதை நாங்கள் திறக்கிறதுக்கு அனுமதி இடமளிப்போம். அவை நடக்கவில்லை என்றால் நாங்கள் திரும்பவும் சர்வதேச சமூகத்திடம் அதை கேட்கலாம், அரசாங்கத்திடம் கேட்க முடியும், சர்வதேச சமூகத்திடம் கேட்க முடியும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் எங்கள் உறவினர்கள் அது ஒரு திருப்திகரமான அமைப்பாக கருதவில்லை. ஆகவே இது ஒரு கீழாக பிரச்சனையாகத்தான் தோன்றி கொண்டிருக்கின்றது.
இப்பணியகத்துக்கு எதிர்ப்புகள் இருந்தாலும் பணியகத்தின் முன்பாக தோன்றி தமது கருத்துக்களை காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் பதிவு செய்துள்ளார்கள். அத்துடன் நின்றுவிடாமல் காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் தமது பங்கிற்கு தொடர் போராட்டம், உண்ணாவிரதம், கையெழுத்து வேட்டை என்று பல்வேறு வழிகளூடாக தீர்வினை பெறும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். இவ்வாறான போராட்டங்களை முன்னின்று நடத்தும் வடக்கு கிழக்கு மாகாண காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தினூடாக கடந்த 2.5 தொடர் போராட்டங்கள் நடத்தப்படுகின்றன. ஜெனீவா வரை சென்று நீதி கேட்கும் நடவடிக்கையில் இந்த சங்கம் ஈடுபட்டுள்ளது. காணாமலாக்கப்பட்ட தனது மகன் உட்பட ஏனையோருக்கு என்ன நடந்தது என்பதை அறியவே தாம் துடியாய் துடிப்பதாக கூறுகிறார் வடக்கு கிழக்கு மாகாண காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்கத்தின் தலைவி திருமதி யோகராசா கனகரஞ்சினி.
என்னுடைய கணவர் நான் சென்ற கூட்டத்தொடருக்கு ஜெனிவா வந்து வரும்போது வந்து அடுத்த நாள் வந்து விட்டார். சாத்தத்துக்கால எனக்கு மூன்று பிள்ளைகளை ஒரு மூத்தது மகளிர் ரெண்டு மகன் நடுவிலால மகன் எனக்கு காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார். அவரை இராணுவத்தின் கையிலே கைது செய்யப்பட்டு காணாமலாக்கப்பட்டிருக்கிறார். இராணுவத்திற்கு அவர் சரண்டர் ஆனதுக்கான அந்த போட்டோ இருக்கின்ற அவர் இராணுவத்திடம் இது பதிவுக்கு இருக்கிறார். ஒரு போமோட பதிவுக்கு இருக்கிறார். பக்கத்துல இராணுவம் வேற பிள்ளைகளை பதிந்து கொண்டிருக்கிறது. அந்த போட்டோ வந்து சணல் போர் ஊடாக எனக்கு கிடைக்கப்பட்டது. எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் ஒரு நாளாவது வாழ ஆசைப்படுறோம். நாங்கள் சாவதற்கிட உண்மையாகவே என்னுடைய கணவர் கூட கேட்டார், அம்மா நீ இவடம் எல்லாம் போய் வாரா, என்னுடைய பிள்ளையை ஒரு நாள் எனக்கு பக்கத்துல படுக்க விடுதியாக கொண்டு வந்தேன். அன்று இரவு கேட்டவர் பன்னெண்டரைக்கு அவர் வந்துட்டார். அப்படியான ஒரு சூழல்ல துன்பங்களோட துயரங்களோட எங்களுடைய வாழ்வாதாரங்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு நாங்கள் எல்லாத்தையும் இழந்து நிற்கிற ஒரு தாய்மார்களாக தெரிவிலே இருக்கிறோம்.
ஆனால் காணாமலாக்கப்பட்டோர் என்று யாரும் கிடையாது என்பதே அரசின் நிலைப்பாடாக இருப்பதாகப்படுகிறது என சொல்கிறார் ஊடகவியலாளர் கருணாகரன் அவர்கள்.
ஏற்கனவே அரசாங்கம் ஒரு தெளிவான பாதையோடு இருக்குது. காணாமல் கண்டறியப்படக்கூடிய சூழல் இல்லை என்ற அடிப்படையில் தான் தற்போதைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே கடந்த ஆண்டே சொல்லியிருந்தார், காணாமல் போனவர் என்று யாருமே இல்லை, வேண்டுமானால் அவர்களுக்கு மரண சான்றிதழ் கொடுக்கலாம் என்று. அவருடைய இந்த வார்த்தை சமூகத்திலே மிகப்பெரிய கொந்தளத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக காணாமல் ஆக்கப்பட்டவருடைய குடும்பத்தில் அதற்கு பிறகு அந்த அதை கொடுத்து எந்த வகையான அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போகவில்லை. இந்த விவகாரம் என்பது மிக மிக சிக்கலான ஒரு விஷயமா இருக்கின்றது. இவர் பல நிலையில் சிக்கலாக பட்டுள்ளது. குறிப்பாக அரசியல் தேவைகளுக்காக தமிழ் தலைவர்கள் பொறுத்தவரையில அவர்கள் இந்த போராட்டத்தை ஒரு சீரியஸான போராட்டமாக தங்களுடைய போராட்டமாக எடுத்துக்கொண்டது கிடையாது. எனவேதான் இந்த தமிழ் தலைவர்களை தங்களுடைய போராட்டத்திலே முன்வரிசையில் இருக்க வேண்டாம் என்று சொல்லி அந்த காணாமல் ஆக்கப்பட்டவருடைய உறவினர்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள். இவர்கள் அந்த போராட்டத்திலே ஆண்டு நிறைவுக்கு வருவார்கள் அல்லது சில முக்கியமான காலகட்டங்களில் வந்து போராட்டத்தில் வந்தாலும் கூட தலையெடுப்பதற்கு விடுவதில்லை. அது பற்றி சர்ச்சைகளாக கூட வந்தது. தமிழ் அரசியல் தரப்புகள் இந்த போராட்டத்தை தங்களுடைய அரசியல் நலனுக்கு பயன்படுத்துகின்றார்கள். தவிர இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதியை கேட்டுக் கொடுக்கிறதுக்காக இல்லை. இந்த மிக மோசமான நிலைமை.
இந்த பின்னணியில் போர் முடிந்து 10 ஆண்டுகளாகின்ற நிலையில் இலங்கையில் தற்போது மனித உரிமை விவகாரம் எப்படி இருக்கின்றது என கொழும்பில் இயங்கும் மனித உரிமை அமைப்பான இன்ஃபோம் ஹியூமன் ரைட்ஸ் டாக்குமெண்டேஷன் சென்டரைச் சேர்ந்தவரும் மனித உரிமைகள் தொடர்பில் எழுதுதல் மற்றும் பயிற்சி பட்டறைகளை நடத்தி வருபவருமான ருக்கி ஃபெர்னாண்டோவிடம் கேட்டதற்கு, போர் நடைபெற்றுக் கொண்டிருந்த காலப்பகுதியுடன் இப்போதைய காலத்தை ஒப்பிட முடியாவிட்டாலும் இன்னமும் பல்வேறு அம்சங்களில் மனித உரிமைகள் மீறப்பட்டு வருவதாகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு இன்னமும் நீதி கிடைக்கவில்லை என்றும் கூறினார்.
Unfortunately, after 10 years of the end of the war, many of the human rights violations that happened during the war, 3 decades of war, have still not been addressed fully. And human rights violations continue to happen even today, 10 years after the war. And although we cannot compare a situation of war when, you know, two armed forces are fighting each other, we cannot compare the human rights situation at that kind of environment to the human rights situation now. But the bottom line is that human rights violations continue to happen even today in Sri Lanka.
குறிப்பாக என்னென்ன மனித உரிமை மீறல்கள் இப்போது நடைபெறுவதாக கூறுகிறீர்கள் என கேட்டதற்கு, அண்மை காலங்களாக முஸ்லிம் மக்கள் நடத்தப்படும் முறை, ஊடக சுதந்திரம் மறுக்கப்படுகின்றமை, காணாமலாக்கப்பட்டோருக்கு இன்னமும் நீதி கிடைக்காமை, காணிகள் இராணுவத்தினரால் மீள அளிக்கப்படாமை போன்றவற்றை குறிப்பிடலாம் என ருக்கி ஃபெர்னாண்டோ தெரிவித்தார்.
And there's a lot of hostility that is expressed towards the Muslim community after the bombings in churches and hotels on Easter Sunday. In a way, it's a little bit similar. During the war, when the LTT was active, a lot of Tamils were targeted for such kind of discrimination and harassments. So now this is happening to Muslims. So it's kind of a repeat of history. And also, on the other hand, there are restrictions on freedom of expression. We still have a Sinhalese writer in remand under the International Covenant on Civil and Political Rights Act for writing a short story for the views and opinions he had expressed. We still have people being tortured by the police while they are in custody. We still have communities who are protesting to find their loved ones who had disappeared during the war. We still have communities who are protesting to regain their lands which are occupied by the army, the navy and the air force.
இதேவேளை காணாமலாக்கப்பட்டோருக்கு நீதி வேண்டி நடத்தப்படும் போராட்டம் முடிவின்றி தொடரும் நிலையில் பல்வேறு துயரங்களுக்கு மத்தியிலேயே தாம் இப்போராட்டத்தை முன்னெடுப்பதாகவும் தற்போது தாம் சர்வதேசத்தை மட்டுமே நம்பியிருப்பதாகவும் சொல்கிறார் வடக்கு கிழக்கு மாகாண காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் சங்க தலைவி திருமதி யோகராசா கனகரஞ்சினி.
நாங்கள் தொடர் கவன ஈர்ப்பு போராட்டத்திலே தான் முந்தைய 2.5 வருட காலம் நாங்கள் இருந்தோம். ஆனால் எங்களுடைய அந்த போராட்டம் தொடங்கின பிற்பாடு 26-27 அம்மாக்கள் அப்பாக்கள் இறந்திருக்கின்றார்கள். தங்களுடைய பிள்ளைகளை கணவன் தேடி வந்த உறவுகள் சர்வதேசமும் கால அவகாசத்தை கொடுத்து இழுத்தடிப்பு செய்கின்ற பணியால் எங்களுடைய போராட்ட வடிவங்களை நாங்கள் மாற்றி மாசத்துல ஒரு தடவை போராட்டத்தை நாங்கள் ஒவ்வொரு மாவட்ட ரீதியாக செய்து கொண்டிருக்கிறோம். ஆனா அதுவும் எங்களுக்கு போதாத மாதிரி உண்மையாகவே எங்களை கவனம் ஈர்க்காத மாதிரி இருக்கிறது. இன்றைக்கு அந்த பயங்கரவாத தாக்குதலுக்கு பிற்பாடு முஸ்லிம் அமைச்சர்களை ஒரு பிக்குவரால் உண்ணாவிரதமிருந்து மாற்ற முடியும் என்றால் எங்களுடைய ஆயிரக்கணக்கான எங்களுடைய 1000க்கும் மேற்பட்ட எங்களுடைய உறவுகளுக்கு என்ன நடந்தது என்ற 2.5 வருட காலமாக நாங்கள் தெருவிலே இருந்து நீதி கேட்டு கண்ணீர் வடிக்கின்ற எங்களுக்கு நீதி கிடைக்காதான் ஒரு ஏக்கம் எங்கள்கிட்ட இருக்கு. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. நாங்கள் சர்வதேசத்தை நம்பி இருக்கிறோம். எங்களுடைய புலம்பெயர் உறவுகள் ஒவ்வொரு நாட்டில இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களுடைய பிள்ளைகள் அவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி இதற்கான தீர்வை பெற்றுத்தர வேண்டும்.
காணாமலாக்கப்பட்டோர் விடயத்திற்கு கடந்த அரசாங்கம் எவ்வித தீர்வினையும் வழங்கியிருக்காத நிலையில் நல்லாட்சி அமைப்பதாக கூறி ஆட்சிக்கு வந்துள்ள மைத்திரிபால சிறிசேன தலைமையிலான அரசின் நடவடிக்கைகள் நம்பிக்கை அளிப்பதாக உள்ளனவா என ஊடகவியலாளர் கருணாகரன் அவர்களிடம் கேட்டேன்.
மஹிந்த ராஜபக்சேவினுடைய ஆட்சிதான் தங்களுக்குரிய அநீதியான ஆட்சியாக பாதிப்பைப்படுத்திய ஆட்சியாக கருதி கொண்டு புதிய ஆட்சியில் தங்களுக்கு அதுக்குரிய பதில் கிடைக்கும், குறிப்பாக தீர்வு கிடைக்கும், நியாயம் கிடைக்கும் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த மகிந்த ராஜபக்சேவினுடைய ஆட்சியை விட ஒரு மோசமான நிலை தான் இந்த ஆட்சி இருக்கின்றது என்று சொன்னால் அந்த ஆட்சி தங்களுக்கான தீர்வு தரவில்லை, நியாயத்தை தரவில்லை என்று சொன்னால் அது சர்வே சமூகத்திலும் அதுக்காக போராடக்கூடிய சூழலை கூட இருந்தது, அகச்சூழலையும் புலச்சூழலையும் கொண்டிருந்தது. இந்த ஆட்சி அப்படியே இது நம்பிக்கெடுத்த ஆட்சி இல்லை நம்பிக்கெடுத்த ஆட்சி மாறி இருக்கின்றது. அப்ப இந்த ஆட்சியில சர்வே சமூகத்திலையும் கேட்க முடியாது, தீர்வு கிடைக்காது.
அதே போன்று இலங்கையின் காணாமலாக்கப்பட்டோர் விடயம் மற்றும் ரூக்கி பெர்னாண்டோ அவர்கள் பட்டியலிட்ட மனித உரிமை மீறல் விவகாரங்களுக்கு தீர்வு கிடைக்கும் என நினைக்கிறீர்களா என கேட்டதற்கு அவ்வாறு நம்புவதற்கு சற்று கடினமான சூழ்நிலையே இருப்பதாகவும் அரசியலமைப்பு திருத்தம் ஊடாகவாவது ஏதேனும் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட போதும் தற்போது எதனூடாகவும் நீதி கிடைக்கும் என்ற நம்பிக்கை குறைவாகவே உள்ளதாகவும் தெரிவித்தார்.
In 2015, because of the promises that were made, particularly we had some hope that a new constitution addressing the political grievances of the Tamil community would come into being. There were some steps that were taken, like island-wide, country-wide consultations by an independent committee that was appointed, and they gathered opinions of different people. But we haven't seen the sign of a new constitution, and as of now, it looks very, very unlikely that it will happen. So likewise, the results from the Office of the Missing Persons, from the Reparations Office, doesn't look very promising at the moment. So it's very difficult to be hopeful. And the strong predominant feeling, particularly about some people who have suffered a lot, is a lack of hope that they will get justice.
இது ஒருபுறம் இருக்க பொறுப்பு கூறல் பொறிமுறையை செயற்படுத்துவதில் இலங்கை மந்த கதியில் செயற்படுகின்றது என ஐநா மனித உரிமைகள் ஆணையாளரும் நடைபெற்று முடிந்த 40வது கூட்டத்தொடரில் தெரிவித்திருந்தார். ஆனால் 2017 இலங்கை அரசு மனித உரிமைகள் விடயத்தில் பாரிய முன்னேற்றங்களை வெளிக்காட்டியிருக்கின்றது என்றும் உண்மையை கண்டறியும் செயற்பாட்டில் காணாமல் போனோர் அலுவலகத்தை நியமித்துள்ளதாகவும் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளோர் தொடர்பில் உடன் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் இழப்பீடு வழங்கும் அலுவலகம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு தரப்பு மற்றும் போலீசாரால் முன் உதாரணமான வகையில் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் இலங்கை அரசு தெரிவித்துள்ளது.
SBS தமிழ் Facebook-ஐ லைக் செய்வதுடன் நிகழ்ச்சிகள் பற்றிய கருத்துக்களை நமக்கு அறியத் தாருங்கள்.